நமஸ்காரம். உணவு உட்கொள்கிறோம், உணவேதான் நம் ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. நல்ல உணவே சரியான மருந்தாகும். இதை பற்றி ஆயுர்வேதமாகட்டும், கண்ணன் பகவத்கீதையில் சத்துவகுணம் வளர வேண்டுமானால் இன்னென்ன உணவுகள் உட்கொள்ள வேணும் என்று சொல்லும் இடத்திலாகட்டும், வெவ்வேறு கோணங்களில் ஒரே கருத்தை தான் கூறுகிறார்கள். கண்ணன் சொல்லும்போது அதிகமான உப்பு, அதிகமான புளிப்பு, அதிகமான காரம், அதிகமான இனிப்பு, அதிகமான சூடு குளிர்ச்சி, இது எல்லாமே ரஜோகுணத்தை வளர்க்கும், அந்த உணவுகளை தவிர்ப்பாய்னு சொல்லுகிறார். இதெல்லாம் வைத்திய சாஸ்திரமும் சொல்லும், எந்த வைத்தியமும் சொல்லும். ஆனால் அநேகமாக உடம்புக்கு வந்த பிற்பாடு, ஆரோக்கிய குறைவு ஏற்பட்ட பிற்பாடுதான் மாறுதல்களை சொல்லுகிறார்கள். ஆனால் கீதையில் ஆரோக்கியம் குறைந்தால் இப்படி உட்கொள்வாயின்னு கண்ணன் சொல்லவில்லை, எப்போதுமே இவற்றை தவிர்க்க வேணும்னு சொல்லுகிறார். எண்ணெய் அதிகம் சாப்பிட்டால் அல்லது நெய் அதிகம் சாப்பிட்டால் கொழுப்பு அதிகரிக்கும், உப்பு அதிகம் இரத்த கொதிப்பு அதிகரிக்கும், இனிப்பு அதிகம் சர்க்கரை நோய் அதிகரிக்கும், காரம் அதிகம் வயிற்றில் புண் உண்டாகும். இதெல்லாம் வயிற்றில் புண் உண்டான பிற்பாடு காரம் வேண்டாம் என்கிறார்கள். சர்க்கரை நோய் இருக்கிறதுன்னு தெரிந்தால் நிறைய சர்க்கரை போட்டுக்கொள்ள வேண்டாம்னு சொல்கிறார்கள். இரத்த கொதிப்பு கூடின பிற்பாடு உப்பு குறைத்து விடுன்னு சொல்லுவார்கள். இப்படித்தான் ஒவ்வொன்றும் தெரிகிறது. ஆனால் கண்ணன் கீதையில் சொல்லும்போது இந்த நோய்களோடு அதை தொடர்பு படுத்தவில்லை, அவர் எப்போதுமே இது அளவாக இருக்க வேணும்னு சொல்லுகிறார். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட விஷமாகத்தான் இருக்கும். பெருமானை பற்றின நினைவுகளைத் தவிர, பாகவதர்களுக்கு செய்யும் தொண்டுகளைத் தவிர மற்ற எதுவும் அளவு மிஞ்சி போகக்கூடாது. பெருமானுக்கு எத்தனை செய்தாலும் அளவே போராது. அதென்ன கண்ணன் கீதையில் ரஜோகுணத்தின் போது இதெது கூடி போகுமானால் ரஜோகுண வளரும்னு சொல்லுகிறாரே, ஆனால் வைத்திய சாஸ்திரத்தில் அதது கூடினால் நோய் முற்றும்னு சொல்லுகிறார்களே. சத்துவகுணம் வளர வளர நோயும் குறையும், சாந்தி மிகும். ரஜோகுணம் என்றால் சற்றே கொதிப்பு இருக்கத்தான் செய்யும். இதற்காக சத்துவகுணத்தோடு இருப்பவர்கள் யாருக்கும் நோய் வராது என்றல்ல, வரும். எப்படியும் சம்சாரத்தில் இருக்கும் வரைக்கும் நோய் வந்துதான் தீரும். யாரும் இனிப்பே வேண்டாம்னு சொல்லுவதில்லை, அளவோடு வேண்டும். ஏனெனில் நம் உடம்பில் சர்க்கரையே இல்லாமல் இருக்க முடியாது, அது இந்த அளவில் இருக்க வேண்டும், 90, 100, 120 என்று ஏதோ கணக்கு வைத்திருக்கிறார்கள். இரத்த கொதிப்பே இல்லாமல் இருக்கக்கூடாது, அது 120, 80 கணக்கு இருக்கிறது. கொழுப்பே இல்லாமல் இருக்க முடியாது, எதுவும் வேண்டும். வேண்டும் என்றும் போது அது அளவுக்கு அதிகமாகவும் போகக்கூடாது, குறைவாகவும் போகக்கூடாது. சர்க்கரை குறைந்து விட்டாலும் தலை சுத்தும், இரத்த கொதிப்பு குறைந்தாலும் தலை சுத்தும். அதனால் எதுவும் அளவுக்கு மேலேயும் போகாமல் அளவுக்கு கீழேயும் போகாமல் ஓரளவு இருக்க வேண்டும். அந்த வியாதி என்று வந்துவிட்டால் அதன் அளவை கண்டிப்பாக குறைத்தாக வேண்டும். இப்படித்தான் உடல் கூறு சொல்லுகிறது. இந்த உடலே சத்துவம் ரஜஸ் தமஸ் முக்குணத்தால் ஆக்கப்பட்டதுதான். அதனால் அந்த முக்குணங்களும் மனம் புத்தி சம்பந்தப்பட்டது என்றும் நோய் என்பது உடல் சம்பந்தப்பட்டது என்றும் நினைக்க வேண்டாம். நம் உடம்பு முழுக்க சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் உள்ளது. அதனால்தான் இந்த ரெண்டுத்துக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. இதை கட்டுப்படுத்துவோம், நோயை சரியான கோணத்தில் அணுகுவோம், எப்படியும் அவரவருக்கு ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் கர்மத்தின் அடிப்படையில் இருக்கிறது, அதுதான் பெரிய தாக்கம். ஆனாலும் அதற்கு உள்ளே சிறு தாக்கமாக நம்முடைய தேக ஆரோக்கியம், அது உணவு பழக்கத்தின் அடிப்படையிலும் சத்தகுணத்தின் அடிப்படையிலும் இருக்கும். அதை சரிவர வைத்துக் கொள்வோம்னு ஒரு கோணத்தில் கண்ணன் கூறினார். மற்றொரு கோணத்திலிருந்து ஆயுர்வேத சாஸ்திரமும் சொல்லுகிறது. அதனால் எப்போதுமே இவற்றை அளவோடு வைத்துக் கொள்வது நலம். பகவான் தான் அமுதம், அவர்தான் இனிப்பு. அதனால் எவ்வளவு நேரம் அவரை அனுபவித்தாலும் அது எந்த நோயையும் வரவழைக்காது. பக்தி பெருமான் பேரில் பித்து எனும் ஒரு பெரும் நோயைத்தான் கொடுக்கும், அது வரவேற்கத்தக்கதுதானே.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.